ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 5, கர்மயோகம் கிருஷ்ண உணர்வின் செயல், பதம் 11. ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய. காயேன மனசா புத்தயா கேவலை இந்திரியைரபி யோகினாம் கர்ம குர்வந்தி சங்கம் தக்த்வாத்மசுத்தயேம். காயேன மனசா புத்தயா கேவலை இந்திரியைரபி யோகினாம் கர்ம குர்வந்தி சங்கம் தக்த்வாத்மசுத்தயேம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்குவர் தேவத்ராசா பக்திவேதானந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். பற்றுதலை துறந்த யோகிகள் தூய்மையடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் உடல், மனம், புத்தி மற்றும் புலன்களை கூட செயல்படுத்துகின்றனர். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானஞ்சன சலாகயா சக்ஷுரன்மிலீதம் என தஸ்மை ஸ்ரீ குரவே நமகம். நமாவோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமிநிதி நாமினம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷா சுன்யவாதியம் பாஷாத தேசதாரணிம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ணப்ரேமபிரதாயதிம் கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நம்னே கௌரத்விஷே நமகம். ஹே கிருஷ்ணா கருணா சிந்தோ தீனவந்தோ ஜகத்பதி கோபேச கோபிகா காந்த ராதா காந்த நமோஸ்துதி. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 5, கர்ம யோகம் கிருஷ்ண உணர்வின் செயல், பதம் 11 இருக்கும். இன்றைக்கி ஒரு பக்தர் கேள்வியை கேட்டிருக்கார். என்ன கேள்வி அப்படின்னா, கடவுள் துன்பத்தை கொடுக்கின்றாரா அல்லது நாம் துன்பத்தை உருவாக்குகின்றோமா? இந்த கேள்வி வந்து கேட்டிருக்கார். மிகவும் அருமையான கேள்வி. இதை பற்றி இதுக்கு முன்னாடியே வந்து சுருக்கமாக பேசியுள்ளோம் இந்த தலைப்பின் கீழ். இதற்கு என்ன விடை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2-3 மணி நேரம் பேசிவிட்டு கடைசியில் வந்து சொல்லலாம், கடவுள் வந்து நம்மளோட துன்பத்துக்கு எல்லாம் கடவுள் காரணம் இல்லை, நாமளே நம்ம துன்பத்தை உருவாக்கி கொள்கிறோம். அப்படி தான், அதான் விடை. நம்ம வந்து 2-3 மணி நேரம் பேசிட்டும் சொல்லலாம், இப்போவும் சொல்லலாம். எப்படி பேசினாலும் வந்து அதற்கு விடை என்ன அப்படின்னா, நம்ம தான் நம்ம துன்பத்தை உண்டாக்குகின்றோம். என்ன காரணம் அப்படின்னா, ஏன் கடவுள் துன்பத்தை கொடுக்க வேண்டும்? அது வந்து முதல் கேள்வி. ஏன் அப்படின்னா, இந்த லோகத்தில் நம்ம சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் நம்ம துன்பம் அடைந்தான் அப்படின்னா அவனுக்கு இன்பமாக இருக்கும், பொறாமை குணம் இருக்கிறதுனால. கடவுள் அப்படிங்கிறவர் வந்து திவ்யமானவர். அவர் வந்து ஒரு இந்த ஜீவராசிகளுக்கு துன்பத்தை கொடுத்து அதில் இன்பம் காண்பவர் கடவுள் அப்படிங்கிறது வந்து கிடையாது. அதனால் இப்போ நம்ம அப்படியே இன்னொரு 2வது கேள்வி கேட்டோம் அப்படின்னா, ஏன் சில பேருக்கு மட்டும் துன்பத்தை கொடுக்குறார், சில பேருக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குறார், ஏன் இப்படி பாரபட்சம் காமிப்பாரா அப்படிங்கிறதும் கேட்டால் அப்படின்னா, அவர் பாரபட்சம் வந்து கிடையவே கிடையாது. நம்ம சுகமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பார் போல நம்ம வந்து துக்கத்தை அடைகின்றோம். ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்த்தோம் அப்படின்னா, சித்திரகேது அப்படிங்கிறவர் வந்து இருக்கார். அவர் வந்து ஒரு பெரிய ராஜா. அந்த ராஜாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தான், ஹர்ஷ சோகன் அப்படின்ட்டு குழந்தை வந்து பிறந்தான். ஹர்ஷம் அப்படின்னா வந்து மகிழ்ச்சி, சோகம் அப்படின்னா துக்கம். அந்த குழந்தை வந்து ஹர்ஷ சோகன், சுகத்தையும் கொடுப்பான் துக்கத்தையும் கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு குழந்தை வந்து அவனுக்கு பிறந்தது. பிறந்த உடனேயே அவன் வந்து குழந்தை சிறு வயதில் இருக்கும் பொழுது இறந்து விட்டான். அப்படி இறக்கும் பொழுது அவன் பயங்கரமாக இந்த ராஜா என்ன பண்ணுறார், கத்துகிறார், குழம்புகிறார், எல்லா விதமான பயங்கரமாக அழுகுறா. அவருடைய மனைவி முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து பயங்கரமாக அழுகுறாங்க, நெஞ்சில் அடிச்சு கொள்கிறாங்க, வந்து கடவுளை வந்து பயங்கரமாக திட்டுகிறார்கள். கடவுளே, நீ ஏன் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சின்ன குழந்தைய போயிட்டு உயிரை எடுக்கிறியே, நீ நீ எப்படி வந்து ஒரு கடவுளாக இருக்க முடியும் அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக ஸ்ரீமத் பாகவதத்தை படிச்சிங்க அப்படின்னா பயங்கரமாக அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க கடவுளை பற்றி. அந்த மாதிரி ஒரு சின்ன வயசில் இருக்கும்பொழுதே எங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை இருந்துச்சு, ஏன் அப்படின்னா சித்திரகேது மகாராஜா வந்து இப்போ கலியுகத்தில் மனிதனோட ஆயுள் காலம் 100 வருடம், துவாபர யுகத்தில் 1000 வருடம் இருந்தது, அதுக்கு முன்னாடி திரேதா யுகத்தில் மனிதன் 10,000 வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தான், அதற்கு முன்னாடி சத்தியலோகத்தில் 1 லட்சம் வருஷம் வரைக்கும் ஆயுள் காலம் மனிதனுக்கு இருந்தது. அப்படி இந்த சித்திரகேது மகாராஜர் அவருக்கு வந்து பல நாட்களாக பல வருடங்களாக குழந்தை இல்லை. அதனால் என்ன பண்ணால் ஒரு மனைவியை திருமணம் பண்ணுவார், குழந்தை இல்லை கொஞ்சம் கொஞ்சம் வருடங்கள் முயற்சி செய்வார், வந்து குழந்தைகள் இல்லை அப்படின்னா அடுத்த மனைவியை திருமணம் அடுத்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். இதுபோல் பார்த்தா பல ஆயிரக்கணக்கான மனைவிகள் அவர்களுக்கு இருந்தார். அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் அங்கீர ரிஷி வந்தார். அந்த அங்கீர ரிஷி வந்துட்டு இவர்கிட்ட கேட்குறார், ராஜன் என்ன நீ இவ்வளோ சுகமாக இருக்கிறாய், இவரே எவ்வளோ தான் மனைவிகளை திருமணம் செய்து கொண்டாலும் அவருக்கு குழந்தை பிறக்கவே இல்லை. அப்போ கேட்குறாரு, ராஜன் நீ என்ன இவ்வளோ சுகமாக இருக்கிறாய் அப்படின்னு கேட்டபோதும் வந்து சொல்கிறார் சித்திரகேது மகாராஜர், எனக்கு வந்து ஒரு குழந்தை இல்லை அதனால தான் நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இவர் என்ன பண்ணுவார், சரி நான் ஒரு குழந்தையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமிர்தத்தை கொடுப்பார். அவன் குழந்தையினுடைய பேர் ஹர்ஷ சோகன், அவன் சந்தோஷத்தையும் கொடுப்பான் துக்கத்தையும் கொடுப்பான் அப்படின்ட்டு அந்த அமிர்தத்தை கொடுத்துட்டு அங்கீர ரிஷி கிளம்பி போய்டுறார். அப்படி கிளம்பி போனதும் அப்போ இவர் என்ன பண்ணுறார், அந்த அமிர்தத்தை முதல் மனைவியான முதல் ஒரு ராணிக்கு வந்து எடுத்து கொடுக்குறார். அந்த ராணி கொடுத்ததும் அந்த ராணி கர்ப்பம் அடைந்து கர்ப்பம் குழந்தை பிறக்கிறது. அப்போ மித்த மனைவிகள் வந்து இவர் என்ன பண்ணார், முதல் மனைவி கர்ப்பமானதும் பயங்கர உற்சாகம் ஆனந்தம் ஓடுறார், இங்கே ஓடுறார், வானத்துக்கு தரைக்கும் வந்து குதிக்கிறார், பயங்கரமாக குதிக்கிறார், பயங்கர ஆனந்தமாக இருக்கிறார். அந்த எந்த மனைவி வந்து கர்ப்பம் அடைந்தாலோ அவளுக்கு வந்து பயங்கரமாக சேவை செய்கிறார், பயங்கரமான வேலைகளை செய்கிறார், பயங்கரமாக கவனித்துக் கொள்கிறார், எது வேணாலும் வாங்கிட்டு விடுறார், அப்படியே எல்லா விதமான காரியங்களும் இந்த முதல் மனைவிக்கு செய்கிறார். ஆனால் அடுத்த மனைவிகள் பல ஆயிரக்கணக்கான மனைவிகள் இருக்கிறது இல்லையா, அந்த பல எல்லா மனைவிகளும் என்ன பண்ணுறார், அவர் கவனிக்காமல் விட்டுறார். அப்போ எல்லா மனைவிகளுக்கும் பயங்கரமான பொறாமை, இவ கர்ப்பமாக இருக்கா, இவளுக்கு வந்து குழந்தை பிறந்து விட்டது, ராஜன் என்ன பண்ணுறான், அந்த குழந்தையோடையே எப்படியும் வந்து விளாண்டுகிட்டே இருக்காரு, கொஞ்சிறாரு, குழவுறாரு, முதல் மனைவியை பயங்கரமாக பாராட்டுறாரு, வந்து பயங்கர சந்தோஷத்தில் வச்சுக்கிறாரு, ஆனால் வந்து நம்மளை வந்து நம்ம கண்டுக்கவே மாட்டுகிறார் அப்படின்னு சொல்லி எல்லா மனைவிகளும் சேர்ந்து ஒரு கூட்டம் மீட்டிங் போட்டு இந்த குழந்தைய எப்படின்னா கொண்டுறணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா பயங்கரமான ஒரு பொறாமை இவர்களுக்கு, ஏன் அப்படின்னா அரசன் கண்டுக்கவே மாட்டான் இந்த மனைவிகள் மார்களே அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன இந்த பெண்கள் என்ன பண்ணாங்க, மனைவிகள் எல்லாமே அந்த ராஜாவோட மனைவிகள் ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கும் பொழுது விஷத்தை வைத்து கொன்று விட்டார்கள். அப்படி கொன்னதுனால இந்த குழந்தை கொண்டு போச்சு, இறந்து போயிட்டான். ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணாங்க, வந்து கடவுள் கொன்று விட்டார் அப்படின்னு பயங்கரமாக வந்து கடவுளை வந்து நிந்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். அதுக்கப்புறம் தான் வந்து நாரத முனிவர் வந்து சொல்லுவார், இதை வந்து கடவுள் கொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் இந்த குழந்தையை வந்து இறப்பதற்கான காரணம் இந்த பெண்கள் மருந்து வைத்து கொன்று விட்டார்கள், ஆனால் கடவுள் காரணம் இல்லை. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் படக்கூடிய ஒவ்வொரு துன்பத்தையும் நம்ம வந்து அலசி ஆராய்ந்து நிதான புத்தியோடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம படக்கூடிய ஒவ்வொரு துன்பத்துக்குமே வந்து பகவான் வந்து காரணம் கிடையவே வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் வந்து துன்பத்தை கொடுத்து இன்பம் அடைபவர் கிடையாது. அதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, நாமளே தான் வந்து நம்மளுடைய துன்பத்தை நாம் தான் உருவாக்கி கொள்கிறோம். எப்படி அப்படின்னா, வாழ்க்கையில் நமக்கே வந்து தெரியும் பலவிதமான காரியங்களை நம்ம செய்கிறோம், அந்த பலவிதமான காரியங்கள் இது வந்து தப்பு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே வந்து தெரியும். எப்பப்பெல்லாம் பகவான் சொல்கிறார், பகவான் ஹிருதயத்தில் ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலும் உட்காந்துருக்கார், அவர் உட்காந்துட்டு எப்பப்பெல்லாம் நம்ம தப்பு பண்ணுறோமோ அப்போ உள்ளுக்குள்ளேருந்து சொல்கிறார், இது தப்பு, இது தப்பு, தப்பு அப்படின்ட்டு. நம்மளே என்ன பண்ணுறோம், அதை உள்ளுக்குள்ளே இருக்கிறது வர்ற நம்மளே நீங்களே எல்லாருமே வந்து கடவுள் நாஸ்திகவாதி இல்லைன்றான், நாஸ்திகவாதி என்ன பண்ணுறான், கடவுளே இல்லை அப்படின்றான். ஆனால் உள்ளுக்குள்ளேயே உட்காந்துருக்காரு கிருஷ்ணர், பரமாத்மாவை சர்வசச்சாகம் ரிதி சன்ய விஷ்ணு அப்படின்னு சொல்றார், நான் ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்தில் உள்ளே உட்காந்துருக்கேன் அப்படின்றாரு. நம்ம எப்பப்பெல்லாம் தப்பு காரியம் செய்கிறோமோ அப்போ உள்ளுக்குள்ளேருந்து ஒரு வாய்ஸ் வருது, ஒரு சப்தம் வருது, செய்யாத 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 அப்படின்ட்டு. நம்மளே நீங்களே எல்லாருமே உணர்ச்சி பார்த்துருக்கலாம், யார் அப்படின்னு அது எங்கேருந்து வாய்ஸ் வருது அப்படின்னா கிருஷ்ணர் உள்ளே உட்காந்துருக்காரு. ஆனால் இந்த நாசிகவாதிகளுக்கு அவர்களுக்கு புரிவதில்லை. அதனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கே தெரியுது பலவிதமான காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், தெரிஞ்சே தப்புகளை செய்கின்றோம், சில நேரத்தில் தெரியாமல் தப்புகளும் செய்கின்றோம். அதுபோல் நம்ம செய்தக்கூடிய கர்மத்தின் ஏற்பார் போல தான் வந்து விளைவுகள் வருது ஒழிய அந்த கடவுள் ஒரு பொழுதும் துன்பம் கொடுப்பதில்லை அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பதத்தில் வந்து சொல்கிறார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. இந்த பதத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நேற்று நம்ம பார்த்தது போல் பௌதிக பந்தத்திலிருந்து ஈடுபடுவதில்லை அப்படின்னு வந்து சொல்கிறார். ஒரு 10 மினிட் பௌதிக பந்தத்திலிருந்து இந்த யோகி அப்படிங்கிறவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த பௌதிக பந்தத்தில் ஈடுபடுவதில்லை அப்படின்னு வந்து சொல்கிறார் கிருஷ்ணர். இந்த பதத்தில் என்ன சொல்கிறார், எந்த ஒரு யோகி பந்தத்தில் ஈடுபடுவதில்லையோ அவனுடைய இந்திரியம் மனம் புத்தி எல்லாத்தையும் எதில் ஈடுபடுத்துகிறான் அப்படின்னா, பக்தி தொண்டில் ஈடுபடுத்துகிறான். அப்படி பக்தி தொண்டில் ஈடுபடுத்தி விட்டு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, எல்லாமே எதுக்கு செய்கிறான் அப்படின்னா, தூய்மைப்படுத்துவதற்காக. எல்லாத்தையுமே என்ன பண்ணுறான், பகவானுடைய இந்திரியத்தில் நம்ம இரண்டு விதமான இந்திரியங்கள் இருக்கிறது, நமக்கு இந்திரியங்கள் இருக்குது, பகவானுக்கு வந்து ரிஷிகேஷன் என்று அழைக்கப்படுகிறது. அவன் என்ன பண்ணுறாரு, ரிஷிகேஷர் அப்படின்னா எல்லா இந்திரியத்தையும் கட்டுப்படுத்துவதற்கு பெயர் ரிஷிகேஷன் என்று சொல்லப்படுகிறது. அப்படி ரிஷிகேஷருடைய இந்திரியத்தில் நம்ம ஈடுபடுத்தினோம் அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து தூய்மை அடைந்துவிடும். எப்படி, ஒரு உதாரணத்துக்கு நம்ம கேட்கலாம், எப்படி நம்ம களங்கம் அடைந்தது அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கலாம். எப்படி களங்கம் அடைகிறது அப்படின்னா, நம்ம வந்து சங்கத்தின் மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம், பலவிதமான தப்பு நடக்கக்கூடிய சங்கத்தில் போய் சேருகிறோம். நம்மளே வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல நண்பர்களுடைய நல்ல பழக்கம் வழக்கம் இருக்கிற மனிதர்களுடைய போய் நம்ம சேர்ந்த சங்கம் வைத்து கொண்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வரும். நமக்கு அறியாமலே பார்க்கலாம், நம்மளுடைய மனசுக்குள்ளேயே வந்து நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் வரும். ஆனால் வந்து கெட்ட மனிதர்களோட போய் சேர்ந்தோம், கெட்ட விஷயங்களோட பழகணும் அப்படின்னா, நம்ம அறியாமலே நமக்கு வந்து நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. கெட்ட மனிதர்களோட போயிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா, நம்ம எதையுமே செய்ய தேவையில்லை, அவர்கள் பக்கத்தில் இருந்தாலே போதும், அது கெட்ட விஷயங்கள் எல்லாமே நம்மளை ஒட்டிக்கொள்ளும். அதுபோல் வந்து என்ன இந்த பதத்தில் வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம நல்ல மனிதர்களுடைய பழக வேண்டும். அப்படி நல்ல மனிதர்களோட நம்ம பழகணும் அப்படின்னா நம்ம இந்திரியங்கள் தூய்மை அடையும். அப்போ தூய்மை ஏன் அடையணும் அப்படின்னா, நம்ம வந்து களங்கம் அடைந்திருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நரகாசுரன் அவன் வந்து அசுரன், ஆனால் அவருடைய தாய் யார் அப்படின்னா பூமி தேவி. லக்ஷ்மியை சாட்சாத் லக்ஷ்மியோட புதல்வனே நரகாசுரன், கிருஷ்ணருடைய புதல்வனே நரகாசுரன். என்னங்க கடவுளுடைய குழந்தைய அசுரனா அப்படின்னு கேட்டால், ஆமாம். ஏன் அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாதர் ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த பாமாசுரன் அப்படிங்கிற அசுரனுடைய சங்கம் வைத்து கொண்டான் நரகாசுரன். அவன் சங்கம் வைத்து கொண்டதனால என்ன ஆகினான், அசுரனாகி விட்டான். அதனால் ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், நம்ம பிறப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நம்ம எங்கே வேணாலும் பிறந்திருக்கலாம். இந்த ஸ்ரீல பிரகலாத மகாராஜர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அசுர குழந்தை, அசுரனுடைய வீட்டில் பிறந்ததாலும் வந்து பக்தனாக மாறினான். ஆனால் அந்த நரகாசுரன் வந்து கடவுளுக்கே குழந்தையாக பிறந்திருந்தாலும், பூமி தேவிக்கே குழந்தையாக பிறந்திருந்தாலும், சங்கம் வந்து தவறான சங்கங்கள் இருந்தால், இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, குழந்தைகள்லாம் நம்ம வந்து நல்ல நண்பர்களோட பழக வேண்டும், நம்ம குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டும், அவர்களாம் எங்கே சங்கம் வைத்து கொள்கிறார்கள் அப்படின்ட்டு. நம்ம எங்கன்னா வந்து தூங்கிட்டோம் அப்படின்னா, அவர்கள் எங்கன்னா போய் தப்பான சங்கத்தில் சேர்ந்து விட்டார்கள் அப்படின்னா, அவ்வளோதான் முடிந்து விட்டது, நரகாசுரனை போல ஆகிவிடுவார்கள். இவன் நரகாசுரன் என்ன பண்ணால், 16,000 பெண்களை வந்து ராணிகளை கடத்தி சென்று விட்டான். அப்போ எல்லா ராணிகளும் வந்து கிருஷ்ணரிடம் வந்து பிரார்த்தனை செய்ய, கிருஷ்ணர் என்ன பண்ணார், அங்கே எங்கே நரகாசுரன் இருக்கானோ அங்கே போயிட்டு வதம் செய்வதற்காண்டி போகிறார். அப்படி வதம் செய்வதற்காண்டி போகும்பொழுது அவனுக்கு தெரியுது, இது போல் கிருஷ்ணர் வந்திருக்காரு, வந்து வதம் செய்ய வந்திருக்காரு அப்படின்ட்டு சண்டை போடுகிறார்கள். இந்த நரகாசுரன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் ஆர்மியெல்லாம் அனுப்பிச்சு சண்டை போடுங்க அப்படின்றார், வீரர்கள்லாம் அனுப்பிச்சு. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், அவர்கள்லாம் முடித்து விடுகிறார். அப்போ இவன் என்ன பண்ணுறான், கிருஷ்ணரை கொள்வதற்காண்டி சதி திட்டம் செய்கிறான். அப்போ கிருஷ்ணர் கடவுளை கொல்ல முடியுமா, முடியாது. அப்போ வந்து அவனால் முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அவன் கருணனை கொள்வதற்காக வருகிறான். கருடனை கொள்வதற்காக, கருடனும் சாதாரண வந்து பறவை கிடையாது, அதுவும் வந்து திவ்யமான பறவை, அதையும் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதுக்கப்புறம் ஒரு திருடண்டம், சூலத்தை எடுக்கிறான், சூலத்தை எடுத்து கிருஷ்ணரை முடித்து விட வேண்டும் அப்படிங்கிறது வந்து, அவன் சூலத்தை எடுக்கும் பொழுது உடனே கிருஷ்ணர் சுதர்சன சக்கரத்தை வைத்து அவனை வந்து கொன்று விடுகிறார். அதுபோல் நம்ம தீபாவளி இன்னைக்கு கொண்டாடக்கூடியது நரகாசுரன் பற்றி எல்லாரும் தெரியும். ஆனால் அதனுடைய திருவிளையாடல்கள் கிருஷ்ணர் தான் கொன்றார், அதை கிருஷ்ணரை ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது வந்து பல பேருக்கு வந்து தெரியாது. அதுபோல் இந்த சங்கத்தின் காரணமாக நம்ம என்ன பண்ணுறோம், பலவிதமான நம்மளுடைய இந்திரியங்கள் எல்லாமே மனம் எல்லாமே கலங்கம் அடைந்து விடுகிறது. அதனால தான் கிருஷ்ணர் இந்த பதத்தில் சொல்கிறார், எந்த ஒரு யோகி பற்றுதல்கள் இல்லாமல் இருக்கின்றனோ அவன் இந்திரியம் மனம் புத்தி எல்லாத்தையும் எதில் ஈடுபடுத்துகிறான் அப்படின்னா தூய்மைப்படுத்துவதில் ஈடுபடுத்துகிறான் அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்லோகத்தில் வந்து நம்ம வந்து இந்த பதத்தில் வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இதை எப்படி சுத்தப்படுத்துவது, இப்போ கலங்கப்படுத்தினதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வந்து இந்த மாதிரி நரகாசுரன் போல் வந்து தப்பான சங்கத்தில் இருந்தோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய இந்திரியங்கள் எல்லாமே கலங்கம் அடைந்து விட்டது. இதிலிருந்து எப்படி சுத்தம் அடைவது அப்படின்னா வந்து சாதுக்களுடைய தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும். சாதுக்களை தொடர்பு வைத்து கொள்ளும்போது என்ன ஆகிறது அப்படின்னா வந்து நம்மளுடைய இந்திரியங்கள் மனம் புத்தி நம்ம பகவத்கீதையை படிக்கும் பொழுதோ இல்லை வந்து பகவத்கீதை கேட்கும் பொழுதோ பகவத்கீதை பற்றி பேசும் பொழுதோ எதை செய்தாலும் வந்து என்ன பண்ணுகிறது அப்படின்னா வந்து தூய்மை அடைகிறது. சில பிரபுபாதர் சொல்கிறார் பொருள்கள நம்ம எப்போ வந்து பகவானுடைய இந்திரியத்தின் திருப்திக்காக வந்து நம்ம வேலை செய்கிறோமோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா பௌதீக பந்தங்கத்தில் இருக்கிற கலங்கங்கள் எல்லாமே வந்து சுத்தம் அடைந்து விடுகிறது. எல்லாமே என்ன ஆயிடுது, சுத்தம் அடைந்து வருகிறது. அப்போ சுத்தம் அடைந்து விட்டது அப்படின்னா பௌதிக பந்தத்திலிருந்து வரக்கூடிய விளைவுகள் பௌதிகத்திலிருந்து வரக்கூடிய விளைவுகள் எதுவும் வேலையே செய்யாது, அப்படி விளைவுகள் எதுவும் வராது அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். நம்ம கேட்கலாம், ஏங்க நாங்கள் தான் டெய்லியே சோப்பு போட்டு குளிக்கிறோமே எங்கே வந்து நாங்கள் வந்து எங்கே அசுத்தம் அடைந்திருக்கிறோம் அப்படின்னு வந்து யாருன்னா கேட்கலாம். நம்ம வந்து இதை கண்ணால் பார்க்கக்கூடிய கலங்கத்தை பற்றி கிருஷ்ணர் இங்கே பேசவில்லை. எதை தூய்மைப்படுத்துகின்றனர் அப்படிங்கிறது கிருஷ்ணர் வந்து உடம்பை பற்றி பேசவில்லை. அவர் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஹிருதயத்துக்குள்ளே உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட கலகங்கள் மாசுக்கள்லாம் இருக்கிறது. அந்த மாசுக்களை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். சரிங்க, அந்த மாசுக்களை நாங்கள் அகற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் என்னங்க நடக்கும் அப்படின்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வந்து ஆனந்தமாக விடலாம். ஏன் ஆனந்தமாக விடலாம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளோட ஹிருதயம் தூய்மை ஆகிறதோ நம்மளுடைய இந்திரியங்கள் மனம் புத்தி எல்லாம் தூய்மை ஆகிறதோ அந்த அளவுக்கு பக்தி தொண்டில் ஈடுபட்டு பகவானை தரிசனம் செய்ய முடியும். பகவானை தரிசனம் செய்தாலே நமக்கு வந்து ஆனந்தம் ஆனந்தமாக வந்து இருக்கலாம். அதுபோல் அதுக்கு பேர் தான் கிருஷ்ணர் சில பிரபுபாதர் சொல்கிறார் சதாச்சார அப்படின்றார். சதாச்சாரம் அப்படின்னா ஆச்சாரம் அப்படின்னா ஒழுங்கு, சதாச்சாரம் அப்படின்னா வந்து நல்ல ஒழுங்கு முறைகள் அப்படின்னு வந்து பெயர். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எவன் ஒருவன் வந்து கிருஷ்ணருடைய இந்திரியத்துக்காண்டி மனம் புத்தி எல்லாத்தையும் வந்து ஈடுபடுத்துகிறானும் அவன் முக்தி அடைந்த ஆத்மா அப்படின்னு சொல்ல பிரபுபாதர் வந்து சொல்கிறார். இந்த உலகத்திலேயே அவன் வாழ்ந்தாலும் அவன் முக்தி பெற்றவன் ஆவான். ஏன் அப்படின்னா எந்த விதமான பௌதிக பந்தத்திலையும் அவன் ஈடுபடுவதில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஆத்மா முக்தி அடைந்த ஆத்மா என்ன பண்ணுறான், இவனுடைய உடம்பையும் வந்து இவனுடைய உடலையும் கிருஷ்ணரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இந்த உடலையும் கிருஷ்ணருக்கு வந்து அர்ப்பணிக்கிறான். எப்படி அர்ப்பணிக்கிறான் அப்படின்னா இந்த உடலை கொடுத்ததும் கிருஷ்ணரே, அதனால் வந்து கொடுத்தது எல்லாமே கிருஷ்ணராக இருக்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து கிருஷ்ணருக்கு வந்து அர்ப்பணம் செய்கிறான். ஒரு நாள் கோஸ்வாமி அவர் என்ன பண்ணார், வந்து சூசைடு பண்ணிக்கிறதுக்கு போனார். அப்படி சூசைட் பண்ணிக்கிறதுக்காண்டி போகும்போது தற்கொலை செய்வதற்காண்டி போனார். அப்படி தற்கொலை செய்வதற்காண்டி போகும்பொழுது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணார், தடுத்து நிப்பாட்டினார். கோஸ்வாமி நீ எப்படி வந்து தற்கொலை செய்வதற்காண்டி நீ போகிறாய் அப்படின்னு வந்து, இந்த உடலை வந்து கொடுத்தது இந்த உடல் உன்னுடையது கிடையாது, இந்த உடல் கொடுத்தது பகவானால் கொடுக்கப்பட்டது என்னால் கொடுக்கப்பட்டது, இந்த கொடுக்கப்பட்ட உடலை வைத்து கொண்டு நீ எப்படி வந்து உன்னோட சொத்தாக இருந்தா அப்படின்னா நீ எது வேணாலும் செய்யலாம், ஆனால் இந்த உடல் வந்து உன்னோட சொத்து கிடையாது, நீ எப்படி வந்து தற்கொலை செய்ய போகிறாய் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு நிப்பாட்டி விடுவார். அதுபோல் நம்ம வந்து என்ன இந்த பதத்திலிருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம், முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா வந்து யோகியாக இருக்கிறவன் பௌதிக பந்தத்தில் பற்றுதல் இல்லாமல் இருக்கின்றான். அதுக்கப்புறம் வந்து அவனுடைய இந்திரியம் உடல் வந்து புத்தி மனம் எல்லாத்தையுமே வந்து பகவானுடைய திருப்திக்காண்டி இந்திரியத்தின் திருப்திக்காண்டி அவன் வேலை செய்கின்றான். வந்து வேலைகள் செய்துவிட்டு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே எதற்கு அப்படின்னா இந்திரிய இது எல்லாத்தையும் வந்து தூய்மைப்படுத்துவதற்காக வேலை செய்கின்றான். தூய்மை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி மட்டும்தான் அவன் வந்து வேலை செய்கின்றான் அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்கிறோம். முக்கியமாக அப்படி எப்படி தூய்மைப்படுத்த முடியும் அப்படின்னா சங்கத்தின் மூலியமாக, நம்ம நல்ல சங்கத்தினுடைய தொடர்பு வைத்து கொண்டால் குறிப்பாக சாதுக்களிடம் வந்து தொடர்பு வைத்து கொண்டால், வந்து வைஷ்ணவர்களிடம் கிருஷ்ணருடைய பக்தர்களிடம் வந்து தொடர்பு வைத்து கொண்டோம் அப்படின்னா, ஏன் கிருஷ்ணருடைய பக்தர்கள் சாதுக்களுடைய தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, அவர்களுடைய ஹிருதயத்தில் எந்த விதமான கலங்கங்களும் இருக்காது, கெட்ட எண்ணங்கள் இருக்காது. அப்படி கெட்ட எண்ணங்கள் இல்லாத மனிதர்களோட போய் நம்ம பழகணும் அப்படின்னா, அவர்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு வரும், அதுக்கப்புறம் நம்மளும் வந்து நல்ல காரியத்தில் வந்து ஈடுபடுவோம் அப்படிங்கிறத வந்து இங்கே தெரிந்து கொள்கிறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி, ஹரே ராம ஹரி ராம 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 ஹரே ஹரி. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.